24. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 423-432 கிபி 1844 நிகழ்ந்த ஏமாற்றத்தின் இரகசியத்தை திறந்து வைக்கும் திறவுகோலாக பரிசுத்த ஸ்தலம் என்னும் பொருள் இருந்தது. அது தேவனுடைய ஜனங்கள் ஆற்ற வேண்டிய நிகழ்கால பணியையும் நிலையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வெளிக்காட்டியதினால் இசைவும் தொடர்புமுள்ள பூரணமான ஒரு சத்தியத்தின் அமைப்பை காட்சிக்குத் திறந்து அட்வெந்து இயக்கத்தை தேவனுடைய கரம் இயக்கியது என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் சீடர்கள் வேதனையும் ஏமாற்றமும் நிறைந்த பயங்கரமான இரவிற்குப் பின் கர்த்தரை கண்டபோது மகிழ்ச்சியடைந்ததைப் போன்று அவரது வருகைக்காக விசுவாசத்துடன் நோக்கினவர்கள் இப்போது மகிழ்ந்தனர். அவரது ஊழியக்காரர்களுக்கு பரிசளிப்பதாக அவர் மகிமையில் வருவதை அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர்.
அவர்களது நம்பிக்கையில் ஏமாற்றம் உண்டானபோது இயேசுவை பற்றிய பார்வையை இழந்தனர்.
கல்லறையின் அருகில் மரியாளுடன் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றனர். பிரதான ஆசாரியராகவும் அவர்களது அரசராகவும் விடுதலை வழங்குபவராகவும் விரைவில் தோன்றயிருக்கும் அவரை இப்பொழுது அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மறுபடியும் கண்டனர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவைகளை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உண்டான ஒளி வெளிச்சமாக்கியது. கர்த்தர் தமது தவறாத தெய்வீக ஏற்பாட்டினால் அவர்களை நடத்தினார் என்பதை அவர்கள் அறிந்தனர். சீடர்களைப் போலவே அவர்களும் அவர்கள் எடுத்துச் சென்ற தூதை புரிந்து கொள்ளாமலிருந்த போதிலும் அது எல்லா வகையிலும் சரியானதாக இருந்தது.
அந்த தூதை அறிவித்ததினால் அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார்கள்.
கர்த்தருக்குள் அவர்களது ஊழியம் வீணாக இருக்கவில்லை. அவர்கள் மறுபடியும் ஒரு ஜீவனுள்ள விசுவாசத்திற்குள் பிறந்து சொல்லி முடியாததும் முழுவதுமாக மகிமையை உடையதுமான சந்தோஷத்தில் களிகூர்ந்தனர். 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. தானியேல் 8:14, வெளிப்படுத்தல் 14:7 என்கிற இரண்டு தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் மீட்பிற்காகவும் துன்மார்க்கரை அழிப்பதற்காகவும் வருவதைக் காட்டாமல் பரலோக மகா பரிபரிசுத்த ஸ்தலத்தில் நுட்ப நியாய விசாரணையில் கிறிஸ்து செய்யும் ஊழியத்தைச் சுட்டிக்காட்டினது. தீர்க்கதரிசன காலக்கணக்குகளில் தவறு இல்லை. ஆனால் 2300 நாட்களின் முடிவில் நடைபெறயிருந்த நிகழ்ச்சியை அறிவதில் தவறு இருந்தது. அந்த தவறின் மூலமாக விசுவாசிகள் ஏமாற்றத்தை அனுபவித்தனர்.
ஆனாலும் தீர்க்க தரிசனத்தினால் முன்னுரைக்கப்பட்டிருந்த அனைத்தும், அவர்கள் எதிர்பார்க்க வேண்டியவைகளாயிருந்த வேதவாக்கியங்கள் அனைத்தும் நிறைவேறின.
அவர்களது நம்பிக்கையின் தோல்வியைப் பற்றி அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த தூதின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சி நடந்தது. அது கர்த்தர் அவரது வேலைக்காரர்களுக்கு பரிசளிக்கும்படி தோன்றுவதற்கு முன்பாக நிறைவேறியாக வேண்டும். அவர்கள் எதிர்பார்த்தது போல் கிறிஸ்து பூமிக்கு வராமல் பொருட்பாடங்களின் மூலமாக காட்டப்படும்படி பரலோக தேவாலயத்திலுள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்தார். இராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடமட்டும் வந்து அவர் சமீபத்தத்தில் கொண்டுவரப்பட்டார். தானியேல் 7:13 என்ற அந்த நேரத்தில் சம்பவிப்பது தானியேல் தீர்க்கதரிசியால் எடுத்துக் காட்டப்பட்டிருந்தது.
நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாகப் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:1.
இதோ வருகிறார் என்று இந்த வருகையைப் பற்றி மல்கியா தீர்க்கதரிசியினாலும் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவரது ஆலயத்திற்கு வருவது அவரது ஜனங்களுக்கு எதிர்பாராததாகவும் திடீரென்றுமாக இருந்தது.
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். 2 தெசலோனிக்கேயர் 1:7-8.
என்றபடி பூமிக்கு வருவதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்.
ஆனால் ஜனங்கள் தங்களுடைய கர்த்தரை சந்திக்க இன்னும் ஆயத்தமாக இல்லை. அவர்களுக்காக இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு ஆயத்தம் என்னும் பணி இருந்தது. பரலோக தேவ ஆலயத்திற்கு அவர்களது மனங்களை நடத்தும் ஒளி கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. விசுவாசத்தினால் அவர்கள் தங்களது பிரதான ஆசாரியருடன் ஊழியத்தில் அவரை பின்தொடர வேண்டியதாக இருந்ததபோது புதிய கடமைகள் வெளிப்படுத்தப்பட்டாக வேண்டும். வேறொரு எச்சரிப்பு போதனை சபைக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் பன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும் படிக்கும், நீதியாய் காணிக்கையைச் செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். மல்கியா 3:2-3 என்று தீர்க்கதரிசி கூறுகிறான். பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் நின்றுவிடும்போது பரிசுத்தமான ஒரு தேவனின் பார்வையில் நின்றாக வேண்டும். இரத்தம் தெளிக்கப்படுதலினால் பாவத்திலிருந்து தூய்மை அடைந்தவையாகவும் மாறிட வேண்டும்.
தீமையுடனுள்ள போராட்டத்தில் அவர்கள் தேவனுடைய கிருபையினாலும் தங்களது அக்கறைமிக்க சுயமுயற்சியினாலும் வெற்றி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது பாவத்திற்காக வருந்துகின்ற விசுவாசிகளின் பாவங்களானது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கும்போது விலகுதல் என்னும் தூய்மைப்படுத்துதல் என்பதான ஒரு முக்கியமான பணி உள்ளது. வெளிப்படுத்தல் 14 அந்த பணி என்னவென்று மிக தெளிவாக நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது.
அந்த பணி நிறைவேறும்போது கிறிஸ்துவின் அடியார்கள் அவரது வருகைக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். மல்கியா 3:4. அப்பொழுது கர்த்தர் தமது வருகையின் போது தாம் ஏற்றுக்கொள்ள இருக்கும் சபையானது கரைத்தரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக இருக்கும். எபேசியர் 5:27. அப்பொழுது அவள் சந்தரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் இருப்பாள். உன்னத பாட்டு 6:10. கர்த்தர் தமது ஆலயத்திற்கு வருவதைப் பற்றி மட்டுமன்றி அவரது இரண்டாம் வருதியைப் பற்றியும் அவர் நியாயத்தீர்ப்பை நடத்துவதற்காக வருவதைப் பற்றியும் மல்கியாவும் இவ்விதமாக முன்னுரைக்கின்றான். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:5. இதே காட்சியைப் பற்றி குறிப்பிடும்போது யூதா இவ்விதமாக கூறுகிறான்.
இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார்.
யூதா 14:15. இந்த வருகையும் கர்த்தர் தமது ஆலயத்திற்கு வருவதும் இரு வேறுபட்ட தெளிவான நிகழ்ச்சிகளாகும்.
தானியேல் 8:14. 7:13 நமது பிரதான ஆசாரியராக கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவது காட்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது போல் மனுஷகுமாரன் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டுமாக வருவதும் கர்த்தர் தமது ஆலயத்திற்கு வருவதைப் பற்றி மல்கியாவினால் முன்னுரைக்கப்பட்டுள்ளதும் அதே நிகழ்ச்சியை விளக்குபவையாக உள்ளன. கல்யாணத்திற்கு மணவாளன் வருவதாக மத்தேயு 25 உள்ள 10 கன்னிகைகளைப் பற்றிய கிறிஸ்துவின் உவமையில் கூறப்பட்டுள்ளதும் கூட இதையே எடுத்து காட்டுகின்றன.
இதோ மணவாளன் வருகிறார் என்னும் அறிவிப்பு 1844 கோடை காலத்திலும் இலையுதிர்காலத்திலும் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது புத்தியுள்ளவர்களும் புத்தியில்லாதவர்களுமாகிய இரு வகுப்பினர் உருவானார்கள். மணவாளனைச் சந்திப்பதற்கு அக்கறையுடன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்து மகிழ்ச்சியுடன் ஒரு வகுப்பினர் நோக்கிக் கொண்டிருந்தனர். பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு உணர்ச்சிகளினால் செயல்பட்டு சத்தியத்தைப் பற்றிய தத்துவ விளக்கத்தினால் திருப்தியடைந்தவர்களாக இருந்து ஆனால் தேவனுடைய கிருபையில்லாத அநாதைகளாக மற்றொரு பிரிவினர் இருந்தனர். அந்த ஊமையில் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடன் கல்யாண வீட்டிற்குள் சென்றனர். இங்கு காட்சிக்கு கொண்டுவரப்படும் மணவாளனின் வருகை திருமணத்திற்கு முன் நிகழுகிறது.
கிறிஸ்து தமது இராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவதை இந்த கல்யாணம் எடுத்துக்காட்டுகிறது.
அந்த இராஜ்யத்தின் தலைநகரமாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ள பரிசுத்த நகரமாகிய எருசலேம் மணவாட்டி ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள்.
நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின்மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவருடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். வெளிப்படுத்தல் 21:9-10. அப்படியானால் பரிசுத்த நகரம் மணவாட்டியையும் மணவாளனைச் சந்திக்கச் செல்லும் கன்னிகைகள் சபையையும் அடையாளமாகத் தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றன. வெளிப்படுத்தல் 19:9. அவர்கள் விருந்தினர்களாக இருந்திருந்தால் அவர்களை மணவாட்டி என்று எடுத்துக்காட்டுவதாக கூறிட இயலாது.
தானியேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டுள்ளபடி கிறிஸ்து பரலோகத்திலுள்ள நீண்ட ஆயுசுள்ளவரிடமிருந்து கர்த்தத்துவத்தையும் மகிமையையும் இராஜரீகத்தையும் பெற்றுக்கொள்ளுவார். தானியேல் 7:14.
மணவாளனுக்காக அலங்காரம் செய்யப்பட்ட மணவாட்டியைப் போன்றே அவருடைய ராஜ்யத்தின் தலைநகரமாகிய புதிய எருசலேமை அவர் பெற்றுக்கொள்ளுவார். வெளிப்படுத்தல் 21:2. தானியேல் 7:14. ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டபின் அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் அவரது மகிமையுடன் அவரது மக்களின் மீட்பிற்காக வருவார்.
அவர்கள் அவருடைய பந்தியில் போஜனபானம் பண்ணும்படி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருக்கும்படி லூக்கா 22:30 மத்தேயு 8:11.
ஆட்டுக்குட்டியானவரின் கலியாண விருந்தில் பங்கு கொள்ள வருவார்கள். கிபி 1844 கோடைக்காலத்தில் இதோ மணவாளன் வருகிறார் என்று கொடுக்கப்பட்ட அறிவிப்பு கர்த்தருடைய விரைவான வருகையை எதிர்பார்க்கும்படி ஆயிரக்கணக்கானவர்களை நடத்தினது. குறிக்கப்பட்ட நேரத்தில் மக்கள் எதிர்பார்த்திருந்தபடி மணவாளன் பூமிக்கு வராமல் அவரது கலியாணத்திற்காக அவருடைய இராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக பரலோகத்தில் உள்ள நீண்ட ஆயுசுள்ளவர் இடத்திற்கு வந்தார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கலியாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. மத்தேயு 25:10. அந்த கலியாணத்தில் அவர்கள் நேரடியாக இருக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் பூமியில் இருக்கும்போது அது பரலோகத்தில் நடைபெறுகிறது.
கிறிஸ்துவின் அடியார்கள் தங்கள் எஜமான் கலியாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார்?
லூக்கா 12:36 என்று காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அவர் தேவனுக்கு முன்பாகச் செல்லும்போது அவர்கள் அவரது ஊழியத்தை புரிந்து கொண்டு விசுவாசத்தினால் அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றனர் என்பதைத்தான் இவ்விதமான அர்த்தத்தில் அவர்கள் கலியாணத்திற்குள் செல்லுவதாக கூறப்பட்டுள்ளது.
அந்த ஊமையில் தீவட்டிகளுடன் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் உடையவர்களாக இருந்தவர்கள் கலியாணத்திற்குள் சென்றனர். வேதவாக்கியங்களிலுள்ள சத்தியத்தை பற்றிய அறிவை உடையவர்களாயிருந்தவர்கள் தேவனுடைய ஆவியையும் கிருபையையும் உடையவர்களாக இருந்து அவர்களது கசப்பான சோதனைமிக்க இரவில் தெளிவான வெளிச்சத்திற்காக வேதாகமத்தை ஆராய்ந்தனர். இவர்கள் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய சத்தியத்தையும் இரட்சகரின் ஊழியத்திலுள்ள மாற்றத்தையும் கண்டு பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள அவரது ஊழியத்திற்கு விசுவாசத்தினால் அவரை பின்தொடர்ந்தனர்.
கலியாணத்திற்குள் செல்லுவது என்பது வேதவாக்கியங்களிலுள்ள சாட்சியின் மூலமாக அதே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் மத்தியஸ்த ஊழியத்தின் கடைசி பகுதியை செய்யும்படிக்கு
கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக பிரவேசித்து அதன் முடிவில் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்போது விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பின்தொடர்வதாகிய அனைத்தையும் எடுத்து காட்டுகின்றன.
மத்தேயு 22 அதிகாரத்திலுள்ள கலியாணத்தில் இதே சாயல் அறிமுகப்படுத்தப்பட்டு நுட்ப நியாய விசாரணை கலியாணத்திற்கு முன்னர் நடைபெறுவதாக தெளிவாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. கலியாணத்திற்கு முன்னர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்ட கரையற்ற சுபாவமாகிய வஸ்திரமான கலியாண வஸ்திரம் தரித்திருக்கிறார்களா என்பதைக் காண அரசர் வருகிறார். மத்தேயு 22:11, வெளிப்படுத்தல் 7:14. கலியாண வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டவன் புறம்பாகத் தள்ளப்படுகிறான். ஆனால் சோதனையின் போது கலியாண வஸ்திரம் தரித்திருப்பவர்களாக காணப்படும் அனைவரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலும் அவருடைய சிங்காசனத்திலும் அமர்ந்திடத் தகுதியுள்ளவர்களாக கணக்கிடப்படுகின்றனர். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக உள்ளவர்கள் யாரென்று முடிவு செய்திட சுபாவத்தை சோதிக்கும் இந்த ஊழியம் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெறும் நுட்ப நியாய விசாரணையின் முடிவில் நிகழும்.
நுட்ப நியாய விசாரணையின் பணி முடிவடையும் வரை யுகங்கள் நெடுகிலுமாக தங்களை கிறிஸ்துவின் பின்னடியார்களென்று கூறிக்கொண்டிருந்தவர்களின் காரியங்கள் சோதிக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் வரை முடிவடையாமலிருந்த தவணையின் காலமானது அதன் பின்னர் முடிவடையும். அப்போது இரக்கத்தின் கதவு மூடப்படும். இவ்விதமாக சுருக்கமான ஒரு வார்த்தையில் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இரட்சகரின் ஊழியத்தின் கடைசி பகுதி வரையில் மனித இரட்சிப்பு என்னும் பெரும் ஊழியமானது நிறைவடையும் காலம் வரையிலும் நாம் எடுத்துச் செல்லப்படுகிறோம்.
நாம் கண்டது போல பரலோக ஆராதனையின் சாயலாக இருந்த பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள ஆராதனைகளில் பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாளில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்த போது முதலாம் பகுதியின் ஊழியம் முடிவடைந்தது. பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது, லேவியராகமும் 16:17 என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். அப்படியே பாவ நிவர்த்தி செய்யும் ஊழியத்தின் கடைசி பகுதியை செய்யும்படி கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். முதலாம் பகுதியின் அவரது ஊழியத்தை நிறுத்தினார். ஆனால் முதலாம் பகுதியின் ஊழியம் முடிவடைந்தவுடன் இரண்டாம் பகுதியின் ஊழியம் ஆரம்பமாயிற்று. சாயலாயிருந்த ஆராதனையில் பாவநிவாரண நாளில் பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு பாவங்களுக்காக உண்மையாகவே மனஸ்தாபப்பட்ட அனைத்து இஸ்ரவேலர்களுக்காகவும் செய்யப்பட்ட பாவநிவாரண பலியின் இரத்தத்தை படைக்க தேவனுக்கு முன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தான். அப்படியே கிறிஸ்துவும் நமது பரிந்து பேசுபவராக தமது ஊழியத்தின் ஒரு பகுதியை நிறைவேற்ற தமது ஊழியத்தின் மற்றொரு பகுதியில் பாவிகளின் சார்பாக பிதாவின் சமூகத்தில் தமது இரத்தத்துடன் பிரவேசித்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
கிபி 1844 இந்த பொருளை அட்வந்துக்கள் அறியாதவர்களாக இருந்தனர். இரட்சகரை எதிர்பார்த்திருந்த நேரம் கடந்து சென்ற பின்னும் அவர்கள் தொடர்ந்து அவரது வருகை சமீபம் என்று நம்பியிருந்தனர். மேலும் ஒரு முக்கியமான நெருக்கடியை அடைந்துவிட்டதாகவும் தேவனுக்கு முன்பாக மனிதனின் பரிந்து பேசுபவராகச் செயல்படும் கிறிஸ்துவின் ஊழியம் முடிந்துவிட்டது என்றும் அவர்கள் கருதினார்கள். உண்மையாகவே கர்த்தர் வானமேகங்களின் மீது வருவதற்கு சிறிது காலத்திற்கு முன் மனிதனின் தவணையின் காலம் முடிவடைய வேண்டுமென்று வேதாகமத்திலிருந்து போதிக்கப்பட வேண்டியதாக காணப்பட்டது.
மனிதன் இரக்கத்தின் கதவை தேடி அதை தட்டி அழும்போது அது திறக்கப்படமாட்டாது என்னும் காலத்தை குறித்த வேதவாக்கியங்கள் சுட்டிக்காட்டும் சான்றுகளில் காணப்பட்டன.
அவர்கள் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருந்த காலம் ஒருவேளை அவரது வருகைக்கு முன்னர் உடனடியாக ஆரம்பமாகக்கூடிய இந்த காலத்தை குறித்ததாக இருக்கிறதோ என்பது அவர்களிடமிருந்த ஒரு கேள்வியாக இருந்தது.
பக்தியற்றவர்களின் தேவதூஷணமான பரிகாசங்கள் அவரது இரக்கத்தை நிராகரித்தவர்களிடமிருந்து தேவருடைய ஆவி மீட்கப்பட்டதற்கான மற்றொரு சான்று போல் காணப்பட்டபோது நியாயத்தீர்ப்பு சமீபம் என்னும் எச்சரிப்பை கொடுத்து முடித்த பின்
உலகத்திற்கான அவர்களது ஊழியம் முடிவடைந்து விட்டதென்று அவர்கள் உணர்ந்து பாவிகளின் இரட்சிப்பிற்கான ஆத்துமாக்களின் மீதிருந்த பாரத்தை அவர்கள் இழந்துவிட்டனர். இவை அனைத்தும் தவணையின் காலம் முடிவடைந்துவிட்டது அல்லது இரக்கத்தின் கதவு மூடப்பட்டுவிட்டது என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு உறுதி செய்தது.
ஆனால் பரிசுத்த ஸ்தலம் என்னும் கேள்வி பற்றிய விசாரணையுடன் அதிக தெளிவான ஒளி வந்தது. கிபி 1844 முடிவடையும் 2300 நாட்கள் மிக முக்கியமான ஒரு நெருக்கடியை குறிப்பிடுகிறது என்று அவர்கள் நம்பினது சரது சரியானது என்பதைக் கண்டனர். ஆனால் 1800 ஆண்டுகளாக மனிதனை தேவனிடத்திற்கு நடத்துவதற்கான மார்க்கமாகக் காணப்பட்ட நம்பிக்கை, இரக்கம் ஆகியவைகளின் வாசல் அடைக்கப்பட்டுவிட்டது. அதே சமயத்தில் மற்றொரு கதவு திறக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலமாக பாவங்களுக்கான மன்னிப்பு மனிதருக்கு அருளப்பட்டது மற்றொன்றிற்கு இடம் கொடுக்கும்படி அவரது ஊழியத்தின் ஒரு பகுதி மூடப்பட்டது. பாவிகளின் சார்பில் கிறிஸ்து ஊழியம் செய்யும் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசல் இன்னும் இருந்தது.
பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தல் 3:7-8 வரை என்று அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்ட வார்த்தைகள் கிறிஸ்தவ சபைக்கு பொருந்தக்கூடியதாக காணப்பட்டன.
தங்களுக்காகச் செய்யப்படும் ஊழியத்தை காட்சிக்கு கொண்டுவரும் ஒளியை நிராகரிப்பவர்கள் நன்மையை அடைந்து கொள்ளாத போது தங்கள் சார்பாகச் செய்யப்படும் கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியமாகிய மாபெரும் பாவ நிவாரண ஊழியத்தில் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களே நன்மையை பெறுவார்கள். கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளியை அவர்கள் நிராகரித்து அவர் உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார் என்பதை நம்ப மறுத்தவர்களால் அவர் மூலமாக மன்னிப்பை பெற முடியவில்லை.
தமது மத்தியஸ்த ஊழியத்தினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களை தமது சீடர்களின் மீது பொழியும்படி பரலோக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தமது சொந்த இரத்தத்துடன் இயேசு பிரவேசித்தபோது யூதர்கள் தங்களுடைய பயனற்ற பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவதில் தொடரும்படி முழுமையான இருளுக்குள் விடப்பட்டனர். சாயலும் நிழலுமாக இருந்த ஊழியங்கள் முடிவடைந்து இல்லாமலாயின. மனிதன் தேவனை நெருங்க எந்த வாசல் திறக்கப்பட்டதாக காணப்பட்டிருந்ததோ அது அதற்கு மேலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கவில்லை. பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நிகழ்ந்த அவரது ஊழியமாகிய எந்தத ஒரே வழியினால் மட்டும் அவர் காணப்படக்கூடியவராக இருந்தாரோ அந்த ஒரே வழியில் அவரை தேடுவதற்கு யூதர்கள் மறுத்தனர். ஆகையால் அவர்கள் தேவனுடனுள்ள தொடர்பை காணாதவர்களாக இருந்தனர்.
அந்த வாசல் அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது.
மெய்யான பலியாகவும் தேவனுக்கு முன்பாக உள்ள ஒரே மத்தியஸ்தராகவும் கிறிஸ்து இருக்கிறார் என்பதைப் பற்றிய அறிவில்லாதவர்களாகவும் இருந்தனர். எனவே அவரது மத்தியஸ்த ஊழியத்தினால் உண்டாகும் நன்மைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
விசுவாசமில்லாத யூதர்களின் நிலை கவனமும் விசுவாசமுமில்லா கிறிஸ்தவர்களென்று தங்களை கூறிக்கொண்டிருப்பவர்களின் நிலையை சித்தரிக்கிறது.
அவர்கள் நமது இரக்கமுள்ள பிரதான ஆசாரியரின் ஊழியத்தைப் பற்றி வேண்டுமென்றே அறியாமையுள்ளவர்களாக இருக்கின்றனர்.
சாயலாயிருந்த ஆராதனையில் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தபோது அனைத்து இஸ்ரவேலர்களும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் சபையிலிருந்து அறுப்புண்டு போகாமல் இருக்கவும் ஆசரிப்பு கூடாரத்தைச் சேர்ந்து பக்தி வினயமான விதத்தில் தங்களது ஆத்துமாக்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டியது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது.
சாயலற்றதாக இல்லாத உண்மையான பாவ நிவாரண நாளிலுள்ள நமது பிரதான ஆசாரியரின் ஊழியத்தையும் நம்மிடம் அவசியப்படுத்தப்பட்டுள்ள கடமைகள் என்ன என்பது பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியமானதாக உள்ளது.
தேவன் தமது இரக்கத்தினால் அனுப்பும் எச்சரிக்கைகளை மனிதர் தீமையுண்டாகும் என்கிற பயமில்லாமல் நிராகரிக்கக்கூடாது.
நோவாவின் காலத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு தூது
இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது. அவர்களது இரட்சிப்பு அந்த தூதை அவர்கள் சார்ந்திருந்த விதத்தை அனுசரித்ததாக இருந்தது. அவர்கள் அந்த எச்சரிப்பை நிராகரித்ததினால் பாவமுள்ள இடத்திலிருந்து தேவாவி விலக்கிக் கொள்ளப்படவே ஜலப்பிரளயத்தினால் அழிந்தனர். ஆபிரகாமின் காலத்தில் குற்றமிக்க சோதோமின் குடிமக்களிடம் பரிந்து பேசுவதிலிருந்து இரக்கம் நின்று போனபோது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அக்கினியால் லோத்தும் அவனது இரண்டு குமாரத்திகளும் தவிர மற்றனைவரும் பட்சிக்கப்பட்டு போனார்கள். அப்படியே கிறிஸ்துவின் நாட்களிலும் நடக்கும்.
இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும், மத்தேயு 23:38 என்று அந்த தலைமுறையில் விசுவாசமில்லாதவர்களாக இருந்த யூதர்களை நோக்கி தேவகுமாரன் அறிவித்தார். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2:10-12 என்று அவர்களைப் பற்றி எல்லையில்லாத வல்லமை அறிவிக்கிறது.
அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் போதனையை நிராகரிக்கும்போது அவர்கள் நேசிக்கும் வஞ்சகங்களுக்குள் அவர்களை விட்டுவிட்டு தேவன் தமது ஆவியை விலக்கிக் கொள்ளுகிறார். ஆனால் கிறிஸ்து இன்னும் மனிதனின் சார்பாக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதினால் ஒளியைத் தேடுபவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அவரது வருகையை எதிர்பார்ப்பவர்களுக்கு அது ஆரம்பத்தில் தெரியாமல் போனாலும் பின்னர் வேதவாக்கியங்கள் மூலம் அவர்களது உண்மையான நிலைமை அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது.
கிபி 1844 கடந்து சென்ற காலத்திற்கு பின்வந்த காலம் அட்வெந்து விசுவாசத்தை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருந்தவர்களுக்கு பெரும் சோதனையாக இருந்தது. அவர்களது உண்மையான நிலைமையைப் பற்றி அவர்கள் ஆராய்ந்து கண்டறிந்தது சம்பந்தமாக அவர்களுக்கு உண்டான ஒரே தெளிவு மேலே உள்ள பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி அவர்களது உள்ளங்களை நடத்திய ஒளி ஒன்றே இருந்தது. முந்திய தீர்க்கதரிசன காலக்கணக்குகளின் கணிப்பின் மீதிருந்த தங்களது விசுவாசத்தை சிலர் மறுத்து அட்வெந்து இயக்கத்தில் காணப்பட்டிருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை மிக்க செல்வாக்கை மனிதர்களாலும் சாத்தானின் ஏதுகரங்களினாலும் ஆனவை என்றனர். மற்றொரு வகுப்பினர் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களில் கர்த்தர் அவர்களை நடத்தினார் என்பதை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தனர்.
அவர்கள் காத்திருந்து விழித்திருந்து தேவருடைய சித்தத்தை அறிவதற்காக ஜெபித்தபோது அவர்களது பிரதான ஆசாரியர் வேறொரு ஊழியத்தைச் செய்யும் பணியில் பிரவேசித்திருக்கிறார் என்பதைக் கண்டு விசுவாசத்தினால் அவரை பின்தொடர்ந்து சபையின் முடிவான ஊழியத்தைக் காணும்படி அவர்கள் நடத்தப்பட்டனர். 1-2 தூதர்களின் தூதை பற்றிய தெளிவான அறிவை உடையவர்களாக இருந்து வெளிப்படுத்தல் 14 உள்ள 3 தூதனின் பக்தி வினயமான எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளவும் அதை உலகத்திற்கு கொடுக்கவும் அவர்கள் ஆயத்தமடைந்தனர்.